கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலையும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஆதியாகமம் 31:13. ஆதியாகமம் 31:13.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் நிலத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான்.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். கர்த்தர் யாக்கோபோடு கூட சொல்கிற காரியத்தை இப்பொழுது நாம் வாசிக்கிறோம். நீ பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று சொல்லுகிறார். யாக்கோபை முதலாவதாக தேவன் சந்தித்த இடம் பெத்தேல். ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கிறார். அந்நாள் முதற்கொண்டு யாக்கோபை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பல வருடங்களாக 20 வருடங்களாக யாக்கோபு அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார். இப்பொழுது 20 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் ஆண்டவர் அந்த யாக்கோபோடு கூட பேசுகிறார். அவர் என்ன தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ ஆம் த காட் ஆஃப் பெத்தேல்.
ஆமென்.
ஐ ஆம் த காட் ஆஃப் பெத்தேல். நான் பெத்தேலின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எங்க தமிழ் பைபிள்ல பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே அப்படி என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிள்ல வாசிக்கும் பொழுது, ஐ ஆம் த காட் ஆஃப் பெத்தேல் வேர் த அனாயிண்டட் த பில்லர். நீர் வந்து அபிஷேகம் பண்ண தூணை அபிஷேகம் பண்ணின அந்த பெத்தேலின் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரசங்கத்தின் தலைப்பு ஐ ஆம் த காட் ஆஃப் பெத்தேல். த காட் ஆஃப் பெத்தேல், பெத்தேலில் பெத்தேலின் தேவன் என்று உங்களுக்கு பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமம் 28 கர்த்தர் எவ்விதமாக பெத்தேலிலே யாக்கோபுக்கு தரிசனமானார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். 32 மறுபடியும் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானதை வாசிக்கிறோம். முதலாவது தரிசனமானது பெத்தேல். யாக்கோபும் ஈசாக்கும் ரெபேக்காலும் அவனுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாள் என்றால், உன்னுடைய சகோதரனாகிய ஏசா உன்மேல் அதிக கோபமாயிருக்கிறான், ஆனாலே அவன் முன்னை பழி வாங்குவான். நீ புத்திரசிபி சேசர புத்த பாகத்தையும் பெற்றுக்கொண்டாய், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாய், அதனால அவன் உன் மேல ரொம்ப கோபமாயிருக்கிறான். அவன் கோபம் தனியும் மட்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய மாமா வீட்டுக்கு போக வேண்டும், உன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போக வேண்டும். அது எங்கே இருக்கிறது? அது மெசபத்தாமையால இருக்கிறது. நீ வந்து மெசபத்தாமைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க ஈசாக்கு சொல்லுகிறான். அவன் இவ்வளவு நாளும் தாய் தாப்பனோடு கூட வாழ்ந்து வருகிறான். தாய் ரெபேக்காள் அந்த யாக்கோபின் மேல அதிக பாசமாய் இருக்கிறாள். ஈசாக்கு வந்து ஏசா மேல அதிக பாசம் இருக்கிறது. ரெண்டு பிள்ளைகளையும் இவ்விதமாக அங்க வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். தாய்க்கு ரொம்ப பிரியமானவனாக இந்த யாக்கோபு இருந்தான். எப்பொழுதும் அவன் வீட்டிலே தரித்திருக்கிறவனாக இருந்தான். அவன் ஒரு நாளும் அதிக தூரம் பிரயாணம் பண்ணதில்லை. தாய் தப்பனை விட்டு அவன் பிரிஞ்சதில்லை. குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறான். இவ்விதமாக இருந்த அவனுக்கு இப்பொழுது அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு அவன் பதான அராமுக்கு தாய் மாமன் வீட்டுக்கு போகும்படியாக அங்கே ஆலோசனை சொல்லப்பட்டது. அதனால இப்பொழுது அவன் பிரயாணம் பண்ணி பெத்தேல் என்ற இடத்துல வரும்பொழுது இருட்டாகிவிட்டது. அங்கே அவன் வந்து ஒரு கல்லை எடுத்து அதை தலையணாக வைத்து அவன் ராத்திரியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சொப்பனம் வருகிறது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அதான், நான் பெத்தேலின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவனை சந்தித்து அவனோடு கூட பேசுகிறார். அவன் காலையில எழுந்து அவன் மறுப்பாங்க தூணுக்கு அபிஷேகம் செய்து இந்த இடம் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். ஏனென்றால் இது தேவனுடைய வீடாயிருக்கிறது. பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், பெத்லெஹேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட் என்று அர்த்தம். தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று பெத்லெஹேம் என்றால் அவிதமாக அர்த்தம், பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திலே அவன் வந்து கர்த்தரை தொழுது கொள்கிறான். பின்பு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். பிரயாணப்பட்டு அங்கே லாபான் வீட்டுக்கு வந்து சேர்கிறான். லாபான் வீட்டிலே வந்து சேர்ந்து தன்னுடைய தாய்க்கு அண்ணனாக சகோதரனாக இருக்கிறான். அந்த லாபான் வீட்டிலே சேர்ந்து 20 இயர்ஸ் அங்கே இருக்கிறான். 20 இயர்ஸ் வந்து முதல் 7 வருஷங்கள் அவன் ராகேலுக்காக ஆடுகளை மேய்த்தான். ஆனால் லாபான் என்ன செய்தான் என்றால் மோசம் பண்ணிவிட்டான். இது ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்து விட்டான். பின்பு அந்த ராகேலுக்காக இன்னும் 7 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டும் சொன்ன பின்பு அவன் இன்னும் 7 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறான். அதெல்லாம் 7 14 வருஷம். பின்பு 6 வருஷம் அவன் கூலிக்காக ஆடு மேய்க்கிறான். அதெல்லாம் மொத்தம் 20 இயர்ஸ். கத்தர் பெத்தேலிலே அவனுக்கு தரிசனமாகி இப்பொழுது 20 இயர்ஸ் ஆனது. 20 இயர்ஸுக்கு பிறகு கத்தர் பேசுகிறார். அந்த 20 இயர்ஸ்ல கத்தர் அவனோடு கூட ஈடுபட்டாரா என்று நமக்கு பைபிள்ல இல்ல, எந்த ரெக்கார்டும் இல்ல. ஆனா இப்பொழுது 20 வருஷத்துக்கு பின்பு கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து திரும்பி போக வேண்டும். 13 வசனத்தை வாசிக்கிறார்.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் நிலத்தா இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ.
20 வருஷத்துக்கு பிறந்து கத்தர் மறுபடியுமாக அவனோடு கூட ஈடுபடுகிறார். மனைவி ஆகிவிட்டது, பிள்ளைகள் 12 பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் ஆயிட்டு, குடும்பம் ரொம்ப பெருசாயிட்டு, குடும்ப காரியங்கள்ல அவன் ஈடுபட்டுட்டான். அதனால ஆண்டவரை வந்து தேடுவதுக்கோ அவரோட காண்டாக்ட் பண்ணுவதுக்கோ அவனுக்கு நேரம் சரியாக இல்லை. அது மாத்திரமல்ல ஆடுகளும் நிறைய பெருகி போச்சு, மந்தையாக பெரிய மந்தையாக பெருகிவிட்டது. ஃபேமிலியும் பெருகிவிட்டது, அவனுடைய மந்தையும் பெருகிவிட்டது. அதனால இந்த வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருப்பதனால கத்தரோடு கூட இருக்க ஐக்கியத்தை மறந்து விட்டான். ஆனால் கத்தர் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. அதே போல நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸ் தலையிடவும், நம்முடைய வேலைகள், நம்முடைய பிசினஸ், நம்முடைய இதுல சிலர் வந்து நேரமே இல்லை நேரமே இல்லைம்பாங்க. சிலருக்கு அப்படி ஒன்னும் இல்லாட்டாலும் அந்த பைபிள் படிக்கவோ ஜெபிக்கவோ மனசு வராது. ஆண்டவரை வந்து வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் நம்ம தேட வேண்டும். அந்த ரெண்டு வழிகள் மூலமாக கர்த்தரை தேட வேண்டும். அதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி இவன் வந்து உலக காரியங்களிலே தன்னுடைய ஜாப், தன்னுடைய ஃபேமிலிக்காக அவன் முழு கவனத்தையும் செலுத்தினான். அவன் வந்து அங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மறந்து விட்டான். கர்த்தரை தேடுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவரை அப்ரோச் பண்ணுவதற்கு இவனுக்கு தகுந்த நேரம் கிடைக்கவில்லை. இவ்விதமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல ஆண்டவர் கண் வைத்திருக்கிறார், அவனை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் தேவனால முன்குறிக்கப்பட்டவன்.
ஆமென்.
அவன் வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென்.
ஹி
வாஸ் அன் எலெக்ட். அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் அங்க இருக்கிறது, அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அதே போல ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்குள்ள பிளேஸ் பண்ணி இருக்கிறார்.
ஆமென்.
நம்ம அவரை மறந்தாலும் அவர் நம்மளை கவனிச்சு கொண்டே இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் நம்மேல கவனமாக இருக்கிறார். அதனால இப்பொழுது என்ன செய்யறான் என்றால், இவன் வந்து அந்த கானான் இசபேல் தேசத்தை விட்டு பதான் அராமுக்கு வருகிறான். அதே போல நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்து இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டிருக்கிறார்.
ஆமென்.
மெசபத்தாமியாவுக்கு கொண்டிருக்கிறார். மெசபத்தியாம வந்து உலகமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் நமக்கு மனைவி பிள்ளைகளை தருகிறார், நமக்கு ஒரு ஜாப் கொடுக்கிறார், நமக்கு வருமானத்தை கொடுக்கிறார். இதனால நம்ம என்ன செய்யறோம் என்றால் அதிலேயே அதிக ஈடுபாடு கொண்டு தேவனை வந்து அநேக நேரங்களிலே நம்ம மறந்து விடுகிறோம், அநேக நாட்கள் நம்ம மறந்து விடுகிறோம். இவ்விதமான ஒரு வாழ்க்கை தான் மெசபத்தாமியா வாழ்க்கை, உலக வாழ்க்கை, ஒரு பேக்ஸ்லைடிங் லைஃப் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனா கர்த்தர் அவனை ஏழைய அவர் பெத்தேல சந்தித்திருக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னதாக பெத்தேல சந்தித்தார். இப்பொழுது 20 வருஷமாக அவன் கர்த்தரோடு கூட அதிக ஐக்கியம் இல்லை. ஆனா அவர் அவனை வாட்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அவன் வந்து பதான் அராமிலேயே வாழ்நாள் முழுசும் இருப்பதுக்கு அவருக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. பதான் அராமிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவனுக்கு ஆடு மாடுகளை கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், எல்லாவுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. ஆனாலும் கூட அவன் வந்து பதான் அராமிலே இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
ஆமென்.
God did not mean him to remain at Padan Aram. இதோ கொஞ்ச காலம் அவன் பதான் அராமிலே இருக்க வேண்டும், ஆனால் எப்பொழுதுமே அங்கேயே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு வந்து அந்த அந்த பிதாக்களின் தேசம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும் நீ கர்த்தர் தீர்மானம் வச்சிருக்கிறார். அதனால என்ன ஏற்பட்டது என்றால், லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒத்து வரல. அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்றால், அங்கே சண்டைகள் ஏற்பட்டது, ஏதோ பொறாமைகள் ஏற்பட்டது. யாக்கோபின் மேல அவங்க பொறாமைப்பட்டார்கள். லாபானின் குமாரர்கள் அவனோட நன்றாக பழகவில்லை, அங்கே சமாதானம் இல்லாமல் போனது. ஏனென்றால் அவன் அங்கே இருக்கக்கூடாது.
ஆமேன்.
அவன் வந்து அந்த பிதாக்களின் தேசத்துக்கு போக வேண்டும். அதே போல நம்ம லைஃப்ல வந்து அநேக நேரங்களில பல போராட்டங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது, சில தேவைகள் வருகிறது, ஏதோ அவிதமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலே நம்ம திரும்ப வேண்டும்.
ஆமேன்.
ப்ராமிஸ் லேண்டுக்கு வர வேண்டும். ஆமேன். நம்முடைய ப்ராமிஸ் லேண்ட் வேர்ட் ஆஃப் காட். ஆமேன். மெசேஜ் அதாவது பிதாக்களின் தேசம், அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்ம திரும்புவது. நம்முடைய பிதாக்கள் ஆதி பெந்தகோஸ் பிதாக்கள். அதனால நம்ம டினாமினேஷனை விட்டு, நம்ம உலகத்தை விட்டு, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு வர வேண்டும். நம்ம கர்த்தரை நேசிக்க வேண்டும். அந்த பிசினஸ் பிசினஸ் என்று சொல்லி அல்லது ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு கர்த்தரை தேடாம இருக்கிறது அவருக்கு சித்தம் அல்ல, அவருக்கு பிரியம் இல்ல. அதனால அங்கே வந்து லாபானுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவனுடைய ஆடுகள், யாக்கோபுடைய ஆடுகள் பலமுள்ளதா இருந்தது, அது அதிகமாக விருத்தி அடைந்தது. அவன் லாபான் எத்தனையோ முறை சம்பளத்தை மாற்றினாலும் அது ஆண்டவருக்கு அந்த செஞ்சார் என்றால் யாக்கோபை ஆசீர்வதித்தார்.
ஆமே.
கர்த்தரின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தது. லாபானுடைய ஆடுகள் பலவீனமாக மாறினது, லாபானுடைய ஆடுகள் குறைஞ்சி போனது. ஆனா இவனுடைய ஆடுகள் அதிகமாகும், பலமுள்ள ஆடுகளாகவும் மாறும் பொழுது லாபானுக்கும் அவனுடைய குமாரர்களும் முகநாடி வேறுபட்டது. அங்கே அன்பு இல்லாமல் போனது, அங்கே சமாதானம் இல்லாமல் போனது. இவ எதுக்காக இதெல்லாம் சூழ்நிலைகள் வருகிறது என்றால், அவன் பதானாராமிலே இருக்கக்கூடாது.
ஆமே.
சிலர் வந்து உலகப்புறமாகவே இருக்க விரும்புகிறார்கள், ஆவிக்குரிய பிராரமா இருக்க விரும்புவதில்லை. வழக்கமா சர்ச்சைக்கு வர்றது, எல்லாம் செய்யறது, ரொட்டீனா நம்ம வந்து மெக்கானிக்கலா அதை செய்யும் பொழுது அதை நம்ம பாரம்பரியமாக செய்யறோம்னு அர்த்தம், மத சம்பந்தமாக நம்ம செய்யறோம்னு அர்த்தம். நம்ம உண்மையிலே இயேசுவை நேசிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், ஆவிக்குரிய பிராரமாக மாற வேண்டும். சில ஞானசானம் எடுத்த பிறகும் பாஸ்டர்கிட்ட வந்து பொய் சொல்றது, பாஸ்டருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நான் எல்லாம் சரியா இருக்கிறேன் சரியா இருக்கிறேன். உன்னுடைய பழைய பாவங்கள் உன்னை விட்டு போகல, மனம் திரும்பல. அப்படி சிலர் வந்து அவிதமாக வந்து தொல்லை கொடுப்பாங்க. சிலர் வந்து இன்னுமே வந்து ஆவிக்குரிய பிரமா மாறுவதில்லை, புருஷ மனைவி சண்டை போடுறது, இது வந்து ஆவிக்குரியவங்க கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்லை, வாழ்ந்து காமிக்கும். மனைவியோடு சமாதானமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், தன்னுடைய குறைய அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுல குறை இருந்தா அறிக்கை செய்யணும். தான் வந்து ஒரு ஆணுன்னு நினைச்சு பெண்ணை வந்து தொல்லை கொடுப்பது, இதெல்லாம் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா இன்னும் மாறல, இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா தான் இருக்கிறோம், இன்னும் பதான அறாமல தான் இருக்கிறமே ஒழிய வேடுக்கு திரும்பல. தன் மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால என்ன என்றால், அப்படிலாம் செய்யும் பொழுது நம்ம இன்னும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனா கிரியில் இல்லாம இருக்கு. அப்பொழுது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும், நம்ம ஆவிக்குரிய தரமா இல்லை, இன்னும் நம்ம அங்க திரும்பல, நம்ம இன்னும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகலை. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புளா வெளியே காமிக்கிறவங்க லைஃப்ல சில குறைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பரிபூர்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த புதன்கிழமையில பிரசங்கம் பண்ணபடி நமக்கு சாராளுக்கு அந்த ராப்சரிங் ஃபெய்த் வந்தது, ஃபெய்த் டு பீ சேஞ்ச்ட், அவருடைய பாடி சேஞ்சுக்குரிய விசுவாசம் வந்தது. இன்னைக்கு அவ்விதமான ராப்சரிங் ஃபெய்த் வர வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து கர்த்தருக்கு தெரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம வந்து பதான அராமில தான் இருக்கிறோம், மெசபத்தியமெல்லாம் இருக்கிறமே வழிய வார்த்தைக்கு இன்னும் வரல, அப்படிதான் அர்த்தம் ஆயிருக்கு. அதனால யாக்கோப வந்து அவன் ஒரு ஸ்கீமிங் பண்றத, எப்படி ஆடுகள் பொலியும் பொழுது அவன் அந்த ஆடுகள் வந்து வரி உள்ளதாக போட வேண்டும், அல்லது அது எப்படி ஆடுகள் போட வேண்டும் என்று அவன் ஒரு சயின்டிபிக்கா ஒரு ஸ்கீம் பண்ணுகிறான். அந்த ஆண்டவர் அதை அனுமதித்தார். இவ்விதமாக அவன் வந்து தன்னுடைய சுய புத்தியை கொண்டு தந்திரமாக ஜீவிக்க நினைத்தான். யா ஜாக்கப் என்றால் சப்ளான்டர் என்று அர்த்தம். அவன் தன்னுடைய அண்ணன் அந்த ஏசாவுடைய சாஸ்திர புத்தக வார்த்தையும் கூட கொடுத்து பெற்றுக் கொண்டான். இதோ வேஷம் மாறி போய் தாயினுடைய பேச்சை கேட்டு அவன் வந்து ஏசா போல நடித்து அங்கே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டான். இதமான ஒரு ஸ்கீமிங் பண்றவன், இது அவனுடைய ஓல்டு நேச்சராக இருக்கிறது. இப்பொழுது அவன் வந்து அங்க கானானுக்கு வர வேண்டும், கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆக வேண்டும். பதான அராமில இருந்தால் அவனுக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகாது. அவன் வந்து என்ன ப்ராமிஸ் லேண்டுக்கு அவன் பிரயாணம் செய்ய வேண்டும். அவன் மட்டுமல்ல அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஃபேமிலியாக போக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆமென். யாப்போக்கு இந்த நதி அண்டையில வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னால் அவனுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நியூ நேம் கொடுக்கப்படுது, இஸ்ரவேல் என்று கொடுக்கப்படுது. கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதன் இருந்துதான் அவன் லேண்ட் ஆப் கேனனுக்குள்ள போக முடிஞ்சது. அதே போல நம்ம ராப்சர்ல போக வேண்டியதா இருக்கிறது. ஆமென். நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும். யாக்கோபு வந்து இஸ்ரவேலாக மாறு வேண்டும். ஆண்டவர் அந்த லைஃப் பிளான் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் என்றால் நம்முடைய லைஃப் பிளான் பண்ணியிருக்கிறார். நமக்கு யார் லைஃப் பார்ட்னரா வர வேண்டும், நமக்கு குழந்தைகளை என்ன குழந்தை நமக்கு கொடுக்க வேண்டும், இதோ நமக்கு எவ்வளவு வருமானம் வர வேண்டும், நம்ம எங்க செட்டில் ஆக வேண்டும், எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு பிளான் பண்ணி இருக்கிறார். ப்ரீ பிளான், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி. யாக்கோபு லைஃப் வந்து ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால கொஞ்ச காலம் மெசபத்தாமியால 20 வருஷம் இருந்து அவன் விருத்தி அடைய வேண்டும், அவன் ஒரு ஃபேமிலியாக மாற வேண்டும், அவனுடைய மந்தைகள் பெருக வேண்டும். இதமாக ஆண்டவர் அங்கே வச்சுட்டு எப்பொழுதுமே அவனை வந்து அந்த மெசபத்தியாமையில பதான அராமில இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அவன் பெர்ஃபெக்ஷன்ல வரணும். அதே போல நம்ம இயேசுக்கு சுனாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய பிராரமா மாறாம இருக்கலாம். வீட்டில் மனைவியோடு சமாதானம் இல்லாம சண்டை போடுவது, பைபிள் படிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. பைபிள் படிச்சு ஜெபிச்சாதான் மனசு மாறிடுமே, சண்டையே வராது. ஒரு ஆவிக்குரிய பிராரமா மாறாதபடி நம்ம வந்து இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பது. நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டிய நேரம் இது வந்து, இட் இஸ் அ டைம் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நம்ம பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைய வேண்டிய நேரம், திவ்ய சுபாவங்களை பெற வேண்டிய நேரம். யாக்கோபு இஸ்ரவேலாக மாற வேண்டும். கர்த்தர் அவனுக்கு பிளான் வைத்திருக்கிறார், அந்த பிளேஸ் அவன் ஹிட் பண்ண வேண்டும். அவன் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற வேண்டும். அதுக்கு ஆண்டவர் பெனியேல வைத்திருக்கிறார். அங்கே வரும் பொழுது அவன் அங்கே என்றால் அவனுடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனது. ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள அவன் பிரவேசித்தான். ஆமென். God did not mean him to remain at Padanar. பதானாராமிலே அவன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. He was to lead a separate life in Canaan. இதோ கானானிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை செய்ய வேண்டும். ஆமென். இதனால அவனுக்கு வந்து ஏதோ பதான அராமிலே அவனுக்கு என்ன சென்றால் பிரச்சனைகள் ஏற்பட்டது, அங்கே பார்கெய்னிங் ஏற்பட்டது, டெஸ்பியூட்ஸ் ஏற்பட்டது, லாபானுக்கும் அவனுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. லாபானை விட்டு எப்படி அவன் வெளியே வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இனிமேல் இங்க லைஃபை கண்டினியூ பண்ண முடியாது, இங்க சமாதானம் இல்லை, அதுக்கேற்ற வாழ வேண்டிய சூழ்நிலை இங்க இல்லை, அது கர்த்தர் அப்படி உருவாக்குகிறார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்திருக்கலாம். இதை கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். ஐ அம் த காட் ஆஃப் பெத்தேல். ஆமென்.
ஆமென்.
நான் வந்து காட் ஆஃப் பெத்தேலா இருக்கிறேன். பெத்தேலில உனக்கு தரிசனமான கர்த்தர் நானே. அதனால நீ வந்து திரும்பி போ. லாபான் உனக்கு செய்ததெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ வந்து திரும்பி போ. உன்னுடைய தேசத்துக்கு நீ திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளை வந்து ப்ராமிஸ் பேட்ல கொண்டிருக்கிறார்.
ஆமென்.
நம்ம சாபனத்தை விட்டு உலகத்தை விட்டு இன்னைக்கு வார்த்தைக்கு வந்திருக்கிறோம்.
ஆமென்.
அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். யாக்கோபு ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்கவில்லை.
ஆமென்.
ஐ அம் த காட் ஆஃப் பெத்தேல். உனக்கு நான் தரிசனமான கர்த்தர் நானே. 20 வருஷங்கள் ஆகியும் தேவன் மாறாதவராயிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3:6 வாசிக்கலாம். மல்கியா 3:6.
நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை.
நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. For I am the Lord, I change not. Therefore, his sons of Jacob are not consumed. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் அதனாலே நிர்மூலமாவதில்லை. ஆமென்.
ஆமென்.
உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. எவ்ரிதிங் எல்ஸ் சேஞ்சஸ். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. அரசியல் மாறுகிறது. இப்ப வந்து காஷ்மீருக்கு அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, விசேஷித்த அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது ரத்து பண்ணி விட்டாங்க. திடீர்னு பாருங்க, அவிதமாக திடீர்னு பாருங்க, பணம் எல்லாம் செல்லாது, 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட் எல்லாம் செல்லாதுன்னு திடீர்னு வந்து விட்டது. திடீர்னு என்ன செய்யுது? ஜிஎஸ்டி வருகிறது. அதனால அரசியல் மாற்றங்கள் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம எதிர்பாராத காரியங்கள். இந்து கண்ட்ரியாக இதை மாற்ற வேண்டும் என்று ஏதோ அவிதமான பிரயாசங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து காலம் கடைசி ஆகிவிட்டது என்று நினைக்கிறோம். காலம் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு கொண்டிருக்கு. எல்லாரும் 2-3 செல்போனை வச்சுக்கிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டி நகர் போயிருந்தோம். அங்க வந்து ராமராஜ் ஷோரூம் எங்க இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் விசாரிக்க சொன்ன என் மனைவி போயிட்டு விசாரிச்சுன்னா ஒருத்தனை பார்த்தா அவன் செல்போன் பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தனை கேட்டா அவன் கேட்கலான்னு போனா அவனும் செல்போன் பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தனை கேட்கலான்னு அவனும், எல்லாருமே செல்போன் தான் பேசிட்டு இருக்கிறான். ஒருத்தட்டையும் விசாரிக்க முடியல. முழு நேரமும் ரோட்ல போனாலும் சரிதான், ரோட்டை கிராஸ் பண்ணனாலும் சரிதா, எந்த நேரத்திலையும் எல்லாருமே செல்போன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். எங்கேயும் நீங்க காட்சி என்ன காட்சினா செல்போன் பேசுற காட்சியை தான் நீங்க பார்க்க முடியும். என்ன காலம் இப்படி மாறி போச்சு? அந்த காலத்தில் நம்ம லேண்ட்லைன் தான் வாங்கணும். லேண்ட்லைன் வாங்குறதுன்னா பெரிய காரியம். வளசவாக்கத்திலே 2-3 பேர் தான் போன் வச்சிருப்பாங்க, லேண்ட்லைன் வாங்கியிருப்பாங்க. அதை அப்ளை பண்ணி எவ்வளவு நாளுக்கு பிறகு கிடைக்கும்? இப்ப 4 பேர் வந்து நினைச்சாங்க, ஒவ்வொருத்தரும் 4 செல்போன் வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆத்மா கெட்டு போகும், வாழ்க்கையே கெட்டு போகும். செல்போன் பேசுறவள ஆவியில வளர முடியாது, ஆவிக்குறவளா இருக்க முடியாது. அதுக்கு பேச வேண்டியதுதான் பேசணும். முழு நேரம் பேசிக்கிட்டு அதுலயே கைய வச்சு நோண்டிக்கிட்டே, விரல வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரமாவும் மாற முடியாது, உலகப்பிரமாவும் முன்னேற முடியாது. ரொம்ப தரித்திரர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருந்தாலும் தரித்திரம் தான், செல்போன் பார்த்தாலும் தரித்திரம் தான். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா சில காரியங்களை விட வேண்டியதா இருக்கு. உலகம் இன்னைக்கு மாறிவிட்டது, சேஞ்ச் ஆகிவிட்டது, சோதன் குமாராக மாறி இருக்கு. அதனால தேவன் வந்து மாறாதவரா இருக்கிறார்.
ஆமென்.
பெத்தேலிலே அண்ணன் பேசின அதே கர்த்தர் தான், இப்பொழுது அதே சேம் காட் தான். 20 வருஷமா அவர் மாறவில்லை, இன்றைக்கும் அவர் மாறல, இன்றைக்கும் அவர் அதே மாதிரிதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதே இல்லை. எல்லாமே மாறுகிறது, உலகமே மாறுகிறது, மனுஷன் மாறுகிறான், சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லாம் மாறினும் இயேசு மாறார்.
ஹல்லேலூயா.
எல்லாமே மாறினாலும் இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று நின்று எந்த மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அதனால நீங்க அவர் மேல ட்ரஸ்ட் பண்ணலாம், நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஏனென்றால் அவர் மாறாதவர். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எவ்ரி திங் இஸ் எல்ஸ் சேஞ்சஸ். எல்லாமே மாறுகிறது. ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறார். யாக்கோபு கர்த்தரை மறந்து விட்டார், யாக்கோபு மாறிவிட்டான், ஆனா இயேசு கிறிஸ்து மாறவில்லை. ஆமென்,
ஆமென்.
அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை பிடிக்க வேண்டிய விதமா பிடித்தால் அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிகள், ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுக்கிறார் என்று பிரதர் பிரனான் சொன்ன வார்த்தை அது வந்து தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிகள், வீடு ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியை கத்திர அருளும் ஈவு என்று நீதிமணிகள் 19:14 வாசிக்கிறோம். ஏன் நமக்கு மேரேஜ் நடக்கல, ஏன் 30 வயசு தாண்டுது, பெற்றோர்களுக்கு ஏன் அந்த ஃபெய்த் இல்ல, பிள்ளைகளுக்கு ஏன் ஃபெய்த் இல்ல? பிரதர் சொல்லி இருக்கிறார், நீங்க அதை வாஸ்து பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு அடுத்தபடி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தாய் பெற்றேன், நெக்ஸ்ட் உனக்கு மேரேஜ் நடக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பைபிள் வேர்டு அப்படி சொல்லுது, தீர்க்கதரிசி வார்த்தை சொல்லுது. ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல, நம்ம யாக்கோப போல இன்னும் போராட்டமா பிடிக்கல. அதனால அதுக்கு பிறகு மேரேஜ் ஆனா வந்து ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஏன் நமக்கு நிறைவேறல, ஏன் அந்த குழந்தை இல்லாதவங்க லிஸ்ட் அதிகமாகி கொண்டு போகுது, மேரேஜ் பண்ணாதவங்க லிஸ்ட் அதிகமாகுது, குழந்தை பிறக்காத லிஸ்டும் இன்னைக்கு அதிகமாகுது. உலகத்து மக்களுக்கு தான் அப்படி இருந்தா, வார்த்தையில இருக்கவங்க அப்படி இருக்கக்கூடாது. அங்க என்ன தடை இருக்கிறது, நமக்கு என்ன விசுவாச குறைவு இருக்கிறது என்பதை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். அதனால இப்பொழுது அவ்விதமான ஒரு சேலஞ்சஸ் ஏன் இருக்கிறது, எதனால அப்படி இருக்கிறது, நம்ம என்ன வந்த விதத்துல நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருக்கிறது, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிறாங்க உலகத்தை பழமொழி. அவன் இன்னைக்கு நான் உடம்பு விட்டுருதான், நான் எல்லாம் சரியா இருக்கேம்மா, அன்னைக்கே போய் குடிக்க போயிருவோம், அன்னைக்கே பேட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிடுவான், எத்தனை முறை சொன்னாலும் அவன் அவிதமா இருப்பான். அப்பொழுது அந்த பழமொழி நிறைவேறுது, உலகப்பரமான பழமொழி இவங்க வாழ்க்கையில நிறைவேறுது. அதனால குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னா இப்ப நம்ம ஆலோசனை சொன்னா விட மாட்டான், மறுபடியும் அதான் செய்வோம். குடிகாரர்களை மேரேஜ் பண்ணாம இருப்பது நல்லது, மேரேஜே முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, குடிகாரர்களை மேரேஜ் பண்ணக்கூடாது. அந்த நிலைமை வந்து நரக வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா அவன் சொன்னுவான், நாளைக்கு குடிப்பான் போயிட்டு. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமே, யோவான் 8:34 வாசி, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. அந்த வசனம் குடிகாரர்களுக்கு நிறைவேறுமா? நிறைவேறும். ஆனா அது ஒண்ணு அப்படி ஒன்னு ரெண்டு தானே அப்படி வருது. மெஜாரிட்டி என்றால் ரட்சிக்கப்படக்கும்னால குடிச்சவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் திருப்பி குடிக்க போறாங்க. அதான் நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என்னால நம்ப முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னா, ஒரு சிலருக்கு நிறைவேறும், அவங்க வந்து தங்களுடைய தீய பழக்கங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு மனம் திரும்புறாங்க, கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறாங்க. அதனால ஒண்ணு இந்த உலகப்புறமான பழமொழி நிறைவேறணும், அல்லது தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும். நிறைய பேருக்கு உலகப்புறமான பழமொழி தான் நிறைவேறும். நிறைய சகோதரமார்கள் இத பாவ ஜீவியத்தில இருந்து குடியில இருந்து குடித்து விட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாருமே அப்படிதான் போறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் மெய்யான விடுதலை அந்த குடியில இருந்து கிடைக்கும். அதனால ரொம்ப பெரிய பாவம் வந்து குடிப்பது, மதுபானம் பண்ணுவது இந்த சபைக்கு வந்து ஒத்து வரவே செய்யாது. அவங்களை நம்ம பிலீவர்ஸா அங்கீகரித்ததே இல்லை. அவங்களுக்கு ரா பூஜனம் கிடையாது, அவங்களுக்கு மேரேஜ் கிடையாது, அவங்களுக்கு தேவனுடைய சபையில எந்த பங்கும் பாத்தியமும் கிடையாது, சும்மா வந்துட்டு போகலாம். அதனால பாருங்க, அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்கரேஜ் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, நம்ம இந்த வார்த்தையை நினைச்சு ஆண்டவர் பகா எந்த பாவியும் மாற்றுவார்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுக்கு துரோகம் பண்ணுவது, அந்த வார்த்தைக்கு துரோகம் பண்ணுது, நம்முடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுவது. நம்ம நம்புவோம், ஆனா அவங்க அதுக்கு பிறகு அவங்க வேலையை காய்த்தாங்க. அப்போ அது தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்குதா? என்ன மனுஷங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வேதனைப்படுறேன். எத்தனை முறை சொன்னாலும் திருப்பி திருப்பி என்னச்சனாக்கள் அந்த கழுவ போட்ட பன்றி அந்த சேத்துல போய் விழுறது போல, அது திருப்பி திருப்பி சேத்துல விழும் பொழுது இதனால நமக்கு வந்து பொதுவா நம்பிக்கை வருவதில்லை. அவங்க லைஃப வந்து அவங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். உலகப்பிரமான ஆசீர்வாதத்தையும் பெறமாட்டார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் போக மாட்டார்கள். அதனால ரொம்ப வந்து வெக்கப்பட வேண்டியதா இருக்குது, வேதனைப்பட வேண்டியதா இருக்குது. கர்த்தர் என்ன செய்வார், அவர் மாறாதவர். ஆமே
ஆமே.
நான் கர்த்தர் நான் மாற, மனுஷன் மாறுறான், சொல்லுவான் நாளைக்கு மாறிடுவான், உடனே கூட மாறிடுவான். இங்க சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே மாறிடுவான், நம்ப முடியாது. அதெல்லாம் மனுஷங்கள் மாறினாலும் மனமாற தேவன் ஒரு மனுஷன் அல்ல. ஆமே
ஆமே.
பொய் சொல்ல அவர் ஒரு மனுபுத்திரன் கிடையாது. அதனால அவர் சொல்லியும் செய்யாத மேல் இருக்க மாட்டார். நான் கர்த்தர் நான் மாறாதவர், உன்னை நான் வந்து ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த பெத்தேல் என்ன சென்றால் ஜாக்கப்புக்கு வந்து முதலாவது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஏர்லி மெர்சி, அவனுக்கு ஆண்டவர் அங்கே இரக்கத்தை காண்பித்தார். ஆமேன்
ஆமேன்.
ஆனா இப்பொழுது யாக்கோபு நாங்க நித்திரையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆதி அம்மா 28:16
யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான்.
மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், நான் அதை அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். முந்தின வசனங்களை என்ன வாசிக்கிறான், என்ன சொப்பனம் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஏணியானது அங்க வைக்கப்பட்டது, அந்த ஏணியானது அந்த லேடர் ஆனது அது வந்து பரலோகத்தை வந்து அங்க தொட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு சொப்பனம் கண்டான் அந்த 12
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுதலும் இறங்குதலுமாய் இருந்தார்கள், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
சரி, இங்க வந்து அவன் சொப்பனம் காண்கிறார். என்ன சொப்பனம்னா லேடர், ஏணிய பத்தி தானே சொப்பனம், தி ட்ரீம் ஆஃப் எ லேடர். அந்த லேடர் வந்து ஒரு பெரிய ஏணி, ரொம்ப உயரமான ஏணி, அதனுடைய அடிப்பாகம் பூமியில இருக்கிறது, அவன் படுத்து கிடக்காம பக்கத்துல அடிப்பாக இருக்கிறது, அதனுடைய நுனியானது பரலோகத்தை தொடுகிறது. அந்த டாப்ல வந்து கர்த்தர் இருக்கிறார். இவன் அவிதமாக சொப்பனம் காண்கிறான், தேவ தூதர்கள் வந்து ஏறுகிறவளும் இறங்குறவளுமாய் இருக்கிறார்கள். ஆமேன்
ஆமேன்.
God appeared to him. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மேனராக நடக்குது, எதிர்பாராத விதம். அவனுக்கு சொப்பனம் வரும்னு நினைக்கல, ராத்திரி ஆகிவிட்டது, இருட்டாகிவிட்டது, ஒரு நாளும் தனிமையா இருந்ததில்லை, தனியா படுத்ததில்லை. இப்பொழுது அவன் தனியா காட்டுக்குள்ள படுக்கும் பொழுது மிருகங்களுடைய சத்தம் கேட்கிறது, அந்த காட்டு மிருகங்களுடைய கூச்சலை அவன் கேட்கிறான். இதமான பயத்தில் அவன் இருந்துகிறான், அவனுக்கு தூக்கமும் வந்துவிட்டது. கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் அவனுடைய தூக்கத்தில் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமே
ஆமே.
இவன் தூங்கினாலும் ஆண்டவர் விழிச்சிருக்கிறார்.
அல்லேலூயா
அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. நம்ம தூங்கினாலும் அவர் தூங்காதபடி நம்ம
பாதுகாக்கிறோம்.
குழந்தை தூங்கும் பொழுது தாய் பாதுகாக்கிறார். கதா எப்பொழுதுமே குழந்தை பெற்ற பிறகு விழிச்சிருக்க வேண்டும். அதே போல ஒரு தாயை போல அவர் என்ன செய்தார், யாக்கோபு தூங்கிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் விழிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. God awaking. இதோ ஆண்டவர் அவனை வந்து அங்க எழுப்புகிறார். அவனுக்கு சொப்பனம் வருகிறது. என்ன சொப்பனம் வருகிறது என்றால் இந்த லேடரை பற்றி தான சொப்பனம். அந்த லேடர் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய ஒரு பாகம் வந்து இதோ பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பாகம் வந்து பல்லோகத்தை வெட்டப்படுகிறது. பல்லோகத்தையும் பூலோகத்தையும் அந்த லேடர் இணைக்கிறது. ஆமே
ஆமென்.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் என்று யோவான் 14:6 வாசிக்கிறது. ஐ ஆம் த ட்ரூத். அதனால இயேசு கிறிஸ்துவே அந்த லேடரா இருக்கிறார். ஆமே
ஆமென்.
அந்த லேடர் வந்து பூமியிலே ஒரு சரியான இடத்துல வைக்க வேண்டும். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் மேல அந்த லேடரை வைக்கல, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறால் தனது மேலே தான் அந்த லேடர் வச்சிருக்கிறார். அந்த நுனியும் அங்க தொடுகிறது, அங்கே மேல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதனால ரெண்டு காடா இல்ல, எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா. அதனால மேல இருக்கிற கர்த்தரும் இயேசு தான், இந்த லேடரும் ஜீசஸ் தான், எல்லாம் அது வைக்கப்பட்ட இடமும் ஜீசஸ் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நீங்க தேவனோட ஐக்கியப்பட முடியும். அதனால டூ காட்ஸா இல்ல, த்ரீ காட்ஸா இல்ல, ஒன் காட். அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே. அவர் ஒரே நேரத்தில் பூலோகத்திலையும் இருக்க முடியும், பரலோகத்திலையும் இருக்க முடியும், இந்தியாவிலையும் இருக்க முடியும், அமெரிக்கால இருக்க முடியும், ஜெர்மனில இருக்க முடியும், உங்களுக்குள்ளயும் இருக்க முடியும், எனக்குள்ளயும் இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஓம்னிபிரசன்ட் காட். யோவான் 3:13,
இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை.
வந்து பரலோகத்தில் இருக்கிறவன், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஆகிய மனுஷகுமாரனே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் இங்கேயும் இருக்க முடியும், பரலோகத்திலும் இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவர் இங்கேயும் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார்.
ஆமென்.
ஆம்னிபிரசன்ட் காட். அங்க லேடர் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள்.
ஆமென்.
ஜாக்கப் இப்பொழுது தனியாக இருக்கிறான், நைட்ல இருக்கிறான். அவன் இவ்விதமான ஒரு சொப்பன வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார்.
ஆமென்.
காட் அப்பியர்ட் டு ஹிம். எந்த நேரத்தில்? டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரத்தில், எல்லாரும் அவனை கைவிட்ட நேரத்தில், அவன் தனிமையா இருக்கிற அந்த நேரத்தில், டார்க்கஸ்ட் டைம்ல வந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். ரொம்ப பயந்த நிலையில இருக்கும் பொழுது, தன் வாழ்க்கையை குறித்து தானே ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. இவ்விதமான ஒரு கலக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார்.
ஆமென்.
அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில விதமான ஒரு டார்க்கஸ்ட் டைம் வரும் பொழுது இதோ இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனமாகிறார்.
ஆமென்.
அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஆமென்.
கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார்.
ஆமென்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். என்னுடைய காலங்கள் அவர் கரத்துல இருக்கிறது, அவர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும்.
ஆமென்.
இத மாதிரி நீங்க ட்ரஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இப்பொழுது ஜாக்கப் லைஃப் வந்து அவன் தனிமையாக இருக்கிறான், தாய் தப்பனை விட்டு பிரிஞ்சு அங்க போனா என்ன நடக்கும், வாழ்க்கையை பற்றி எந்த விதமான காரியங்களும் அவனுக்கு தெளிவு இல்லை. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில, டார்க்கஸ்ட் டைம்ல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார்.
ஆமென்.
இந்த தரிசனத்தை கண்ட உடனே அவனுக்கு தைரியம் ஏற்பட்டு விட்டது.
ஆமென்.
அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான், பதான ஆராமை நோக்கி நடந்து போய்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஏற்பட்டதுனால அடுத்த நாள் அவன் கொஞ்சம் ஸ்பீடா நடந்திருப்பான். ரொம்ப டல்லா நடந்து கொண்டு யோசித்து கொண்டே மெதுவா நடந்தவன், இந்த விஷன் வந்து என்ன செய்யறது என்றால் அவனுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்தது, அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தது.
ஆமென்.
ஆண்டவர் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தார்.
ஆமென்.
அவன் அந்த கல்லை எடுத்து, தலையணை வைத்து இந்த கல்லை எடுத்து அதன் மேல ஆண்டவர் வந்து அவன் வந்து எண்ணெய ஊற்றி அபிஷேகம் பண்ணி, நான் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறான்னு நினைக்கல, நான் அவரை அறியாதிருந்தேன், அவர் இங்கே இருக்கிறார், அவர் என்ன கவனிக்கலன்னு நினைச்சேன், என் வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை குறித்து அவர் எதுவும் கவலைப்படுவதில்லை, நான் என்ன அவர் மறந்துட்டார், அதனால அப்படி என்று நான் நினைக்கும் பொழுது அவர் மெய்யாகவே என் கூட இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆமே என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அவன் வந்து ஒரு கிராட்டிடியூடாக ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தும்படியாக அந்த கல்லை எடுத்து அதன் மேல எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி, இது ஒரு அடையாளமாக அதை செய்கிறான், இந்த இடம் தேவனுடைய வீடு என்று பெத்தேல் என்று பெயரிட்டான்.
ஆமென்.
அவன் அந்த கல்லின் மேல எண்ணெயை ஊற்றும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வந்து த ஆயில் ஆஃப் ஜாய் அங்கே ஊற்றுகிறார்.
ஆமென்.
சந்தோஷத்தின் ஆவி, மகிழ்ச்சியின் ஆவி ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். அவனுடைய துக்கமானது இப்பொழுது மாறிவிட்டது. ஆமே. த ஹவுஸ் ஆஃப் காட், பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் காட்ல வந்திருக்கிறோம். ஆமே. அதனால ஒரு பில்டிங், செங்கல் சிமெண்டினால, ஏதோ அங்க வந்து இரும்பு இவ்விதமான பொருட்களினாலே கட்டப்பட்ட ஒரு பில்டிங்ல அவர் வாசமா இருக்க விரும்புகிறாரா? அந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்கிறது, அதனால கர்த்தர் எங்கள் மத்தியில இருக்கிறார் என்று அதனால அந்த பில்டிங்க குறிச்சு நம்ம சொல்ல முடியுமா? தேவனுடைய ஆலயம் கிறிஸ்து.
ஆமென்.
ஜீசஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். அதனால தேவன் என்னவா இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள் ஊற்றினார்.
ஆமென்.
அதனால இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வந்து ஒரு டெம்பிளாக இருந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவருக்குள்ள வந்து அவர் வாசமாயிருந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள் இருந்தது. அதனால அவரே தேவனாயிருந்தார். ஆமே. இன்னைக்கு வந்து அவருடைய சபையானது டெம்பிள் ஆயிருக்கு. அப்போஸ்தலர் 7:48 தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிருப்பதில்லை. அதனால தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையில இருக்கிறார். ஆமே. அவருடைய சரீரமாகிய சபைதான் மனவாட்டி, மிசிகல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அந்த சரீரமாகிய சபையிலே கத்தர் வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் வாசமாயிருக்கிறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஆமே. அதனால பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு பேரிட்டான். இத கத்தர் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அறிந்தான். இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் விசிட். கத்தர் அவனுக்கு முதலாவது தரிசனமானது அந்த பெத்தேல். ஆமே. இட்ஸ் காட்ஸ் ஹவுஸ். இது மனுஷன் கட்டின ஒரு ஆலயம் அல்ல. இட் இஸ் காட்ஸ் ஹவுஸ். ஆமே. த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார். அங்க என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? லேடர் வைக்கப்பட்டிருக்கு. பெத்தேலிலே லேடர் வைக்கப்பட்டது. அதனால லேடர் அங்க வைக்கப்படும் பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறவங்களும் இறங்குறமா இருக்கிறார்கள். நம்ம வந்து அவரை சோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது சிலருக்கு அதனுடைய அருமை தெரியல. நம்ம துதி சோத்திரத்தை வந்து அந்த தேவதூதர்கள் வந்து கொண்டு போறாங்க. பிரைசஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். அதனால தேவனை வந்து துதிக்க வேண்டும். எப்படி துதிக்க? ஆண்டவரே, நீர் என் பரியாரியா இருக்கிறேஃபா ஜஹோவா ஜெரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமுள்ள தேவனாய கத்தர். அமேன். முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய தரவுகோலை உடையவராய் இருக்கிறார். எவ்வளோ இருக்கிறது. சுவாபனத்துக்காரங்க அதை நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சு வாசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லல. நான் வந்து என்ன சொன்னா 50 துதிக்கிறதையும் 20 சோத்திரம் பண்ணதும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். முக்கியமானது எழுதியிருக்கிறேன். அந்த சாபனத்துக்காக 1000 சோத்திர பலின்னு சொல்லி மெக்கானிக்கலா சொல்லுவது, நம்ம உள்ளத்துல உணர்ந்து சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் பரிகாரியா இருக்கிறார். ஆமே. காட் இஸ் மை ப்ரொவைடர். யெகோவா ஜீரா, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவரே யெகோவாயிரேன்னு சொன்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவன் அர்த்தம். அந்த துதியில வல்லமை இருக்குது. அதே போல தேங்க்ஸ் கிவிங் பண்ணும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். ஒருத்தர் நமக்கு ஏதாவது கொடுத்தா உடனே தேங்க்ஸ் சொல்லுகிறோம். அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு நம்ம சொல்லணும். இன்னைக்கு என்ன காரியம் நடந்தது? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தார். ஆமே. நம்ம எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பிளஸிங் கொடுத்தார்? நான் ஒவ்வொரு ஆராணை முடிஞ்ச பிறகு ஆண்டவருக்கு வந்து அங்க சோத்திரம் செலுத்துவேன். இந்த ஆராணை ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். எது ஆண்டவர் நமக்கு தந்தாலும் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவோம். ஆண்டவர் ஆஃபரிங் தருகிறார், நான் சோத்திரம் பண்றேன், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். அதனால எல்லாத்துக்காகவே அது தேவனிலிருந்து தான் வந்திருக்கிறது என்று எல்லா நன்மைகளும் நமக்கு ஆகாரத்தை தருகிறார், தண்ணீரை தருகிறார், சமாதானமான சூழ்நிலையை தருகிறார். எல்லாத்துக்காகவும் சோத்திரம் பண்ணுவது. ஆமே. இதுதான் வந்து நிஜம் தேங்க்ஸ் கிவிங். அப்படி தேங்க்ஸ் கிவிங் செய்ய உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். நன்றி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறார். துதிப்பதிலே வல்லமை இருக்கிறது. ஆமே. அதனால நம்முடைய துதிகள் சோத்திரங்கள் வந்து மேல் நோக்கி போகுது. அதுக்கு ஒரு லேடர் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்துவே அந்த லேடரா இருக்கிறார். தேவதூதர்கள் நம்முடைய துதிகளையும் சோத்திரங்களையும் மேல கொண்டு செல்கிறாங்க. ஆமே. அங்க பரலோகத்திற்கு தேவனத்தில் கொண்டு போய் அதை சேர்க்கிறார்கள். உங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட், நீங்க செய்கிற ஜபங்கள், ஒரு பாஸ்டர் 1000 விசுவாசி வேணும்னு கேட்கிறார்னு வச்சுக்கிடுவோம். 1000 பேருக்கு அவர் ஜெபம் பண்ணுவாரா? 1000 பேருக்கு அவர் ஜெபம் பண்ணணும். அதனால நிறைய விசுவாசி வேணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம சபையில் ஒரு 250 பேருக்கு மேல இருக்கிறாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். உங்களுடைய இங்க என்னென்ன ஜெபிக்கிறோம்னா அதெல்லாம் நான் டெய்லி ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும், அதை நான் காம்பன்சேட் பண்ணுவேன், அதை வேற ஒரு நேரத்தில் காம்பன்சேட் பண்ணுவேன். இப்படியாக என்னன்னா ஒரு பாஸ்டர் இவ்வளவு ஆத்மா வேணும்னா அவ்வளவு ஆத்மாக்காகவும் அவர் ஜெபிக்கணும். இந்த ஜபத்தெல்லாம் ஆண்டவர் மேல கொண்டு செல்கிறார். ஆமே. தேவதூதர்கள் மேல கொண்டு செல்ல அதுக்கு ஒரு லேடர் தேவை. நம்முடைய பிரேயர் ரிக்வஸ்ட், நம்முடைய பிரைசஸ், நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் எல்லாமே லேடர் மூலமா மேல போகுது. ஆமே. எல்லாமே அது மேல பல்ல நமக்கு ஆண்டவர் ஒரு லேடர் வைத்திருக்கிறார். ஆமென். அதே சமயத்தில் என்ன சொன்னால், அங்கிருந்து பிளஸ்ஸிங்கும் அங்க வருது. ஏன் ஏறுகிறவளும் இறங்குறவளுமா இருக்கிறார்னா, நம்முடைய ஜபங்கள் நம்முடைய சோத்திரங்கள் போதும். அதனால உங்க லைஃப்ல தேங்க்ஸ் கிவிங் இருக்கா? உங்க லைஃப்ல பிரைசிங் இருக்கிறதா? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்படின்னு வாயிலிருந்து அந்த கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அது வாயில வருதா? வந்துச்சுன்னா அந்த மனைவியை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார். அந்த இதே இல்ல. நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு துரத்துனா அது என்ன ஆவிக்குரிய மனுஷனா அல்லது உலகப்பரமான துன்மார்க்கனான்னு தெரியல. அதனால எல்லாத்துக்குமே சோத்திரம் பண்ணணும். மனைவி ஆண்டவர் கொடுத்தார் சோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சோத்திரம் பண்றது நிறைய இருக்கு. இதெல்லாம் உண்மையிலே சோத்திரம் பண்ணா எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். உங்க மனைவி ஆசீர்வாதமா மாறுவாங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமா மாறும், எல்லாமே. நீங்க தேங்க்ஸ் கிவிங் பண்ணலன்னா அது வந்து ஆசீர்வாதமா மாறும். அதனால எல்லாத்தையுமே நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவீங்கன்னா அங்க உங்களுடைய குடும்பமே ஆசீர்வாதமா மாறும். நன்றி கெட்ட மக்களா இருப்பீர்கள் என்றால் இன்னும் எவ்வளவு வருஷம் சத்தியத்தை கேட்டாலும் நன்றி கெட்ட மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். உங்களுடைய லைஃப் வந்து போராட்டமும் சோதனையும் சண்டையும் சச்சரவுமா இருக்கும், சமாதானம் இருக்காது. காரணம் என்ன? உங்களுடைய டிகைன் ஆண்டவர்கிட்ட ஒரு தொடர்பு இல்லை. சும்மா சத்தியம் சத்தியம் அரசியல் போல ஒரு கட்சி மேல ஒரு அந்த கட்சிக்காக உழைக்கிறது, இது ஒரு பாலிடிக்ஸ் போல இருக்கிறது. இயேசுவை நேசிக்கல, இயேசுவோடு அப்ரோச்மெண்ட் இல்லை. ஜாக்கப்புக்கு என்ன சொல்றாரு? அந்த லேடர் வேணுங்கிறார். ஒரு கிறிஸ்தவ லைஃப்ல அந்த லேடர் வேணும். தேவனோடு அப்ரோச் பண்ணுவதற்கு லேடர் தேவை. ஆமே. பல்லவத்தை கான்டாக்ட் பண்ணுவதற்கு தேவனோடு அப்ரோச்மெண்ட் இல்லைன்னா எப்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? அநேக ஊழியக்காரங்க சத்தியத்தை குறிச்சு வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சாமியல் பிரசங்கத்துல விதமான தவறுகள் இருக்கிறது, அதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன, அவங்க எல்லாம் அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதா? தேவனோட அப்ரோச் இருக்காது. சும்மா கடமைக்கு நான் ஜபிக்கிறேங்க. ஜப இருந்தா தான் நீ அந்த மாதிரி செய்ய மாட்டிய. வாழ்க்கையில ஜபம் கிடையாது, தேவன் மேல அன்பு கிடையாது, தேவனோட ஐக்கியம் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய அனுபவமே இல்லாம ஒரு வைராக்கியமா இந்த செய்தி தான் செய்தி தான்ங்கிறது அது என்னது? அது ஆண்டவர் அப்படியாப்பட்டவங்களை நேசிப்பதில் அவரை சிறுபிள்ளை போல நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். ஆமே. அவரை நம்ம நேசிக்க வேண்டும். அவரோடு கூட அப்ரோச் வேணும். நம்முடைய தேங்க்ஸ் கிவிங், நம்முடைய பிரைசஸ், நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் மேல மேல் நோக்கி போகிறது. பின்பு என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து அங்கே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். ஆமே. நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு பதில் கிடைக்கிறது. நம்முடைய துதியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் அங்க வந்து நமக்கு கிரேஸ், மெர்சி, பிளஸ்ஸிங், ஹல்லேலூயா எல்லாமே தேவதூரர்கள் கொண்டு வருகிறார்கள். என்னத்துக்கு? வந்து எல்லாத்துக்குமே லேடர் தேவை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, பிளஸ்ஸிங் அண்ட் மெர்சி கிரேஸ் கொடுப்பதுக்கு ஒரு லேடர் அவசியம். லேடர் மூலமா தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, பாவிகளை தண்டிப்பது, துன்மார்க்கர்களை தண்டிப்பதுக்கு, அவிசுவாசமான உலகத்தை தண்டிப்பதுக்கு லேடர் தேவையில்லை. எத்தனை பேர் நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு லேடர் இருக்குது, துன்மார்க்களுக்கு லேடர் தேவையில்லை. நேரடியாக ஜட்ஜ்மெண்ட் வரும். ஜட்ஜ்மெண்ட் லேடர் மூலமா வராது. அல்ல, ஜட்ஜ்மெண்ட் உலகத்தின் மக்களுக்கு லேடர் இல்லை, உங்களுக்கு அந்த ஏணி இருக்கிறது. நீங்க தேவனோட அப்ரோச் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க வானத்திலிருந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்தப்படும். அதுக்கு லேடர் தேவையில்லை. குண்டை கொண்டு போட்ட மாதிரி அவங்க மேல குண்டு போடுறதுக்கு ஏணி தேவையில்லை. அதே போல ஆண்டவர் இன்னைக்கு லேடர் தந்திருக்கிறார். ஆமே. ஜாக்கப்புக்கு ஒரு லேடர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பிரைசிங், உன்னுடைய தேங்க்ஸ் கிவிங், உன்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட், நீ இந்த லேடர் மூலமா தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார். உன் பிரேயர் எல்லாமே எடுத்துக்கொண்டு போகிறார். நான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரா என்று நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். அநேக முறை வந்து ஜபத்தை கேட்க தான் செய்யற. அதனால நம்ம கேட்டு பார்ப்போம், நடக்குதா? நடக்குது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யறாரா? செய்யறார். இதே போல ஒவ்வொருத்தரும் நீங்க டெஸ்ட் பண்ணும். ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரா? வாக்கு தத்தமான வசனத்தை நிறைவேற்றுகிறாராங்கத அவங்க. நம்ம பொதுவா சபையில சிலருக்கு நிறைவேறலையே, இவங்க வாழ்க்கையில அது நிறைவேறலே, இது மாதிரி நிறைவேறலையே அப்படின்னு இருக்கும் பொழுது அதை கவனிக்காம என் வாழ்க்கையில் அது நடக்குதான்னு நீங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் ருசித்து பாருங்க. உங்களுடைய ஜெபம் லேடர் மூலமா போகுதா, உங்களுடைய பிரைசிங், உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் போகுதா, உங்களுக்கு மேல இருந்து மெர்சி பிளஸிங் அந்த கிரேஸ் வருதா? நீங்க லேடரை யூஸ் பண்ணுங்க. இதோ லேடரை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது இங்க பிரேயருக்கு மேல் நோக்கி போகுது, மேல இருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27 வாசிக்கும். அதனால ஜேக்கபுக்கு ஆண்டவர் 7 விஷன் என்ன, ஃபர்ஸ்ட் விஷன் என்ன, அந்த ட்ரீம் என்ன, லேடர். அல்லேலூயா. தி லேடர் ஜீசஸ் கிறைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறது. ஜீசஸ் கிறைஸ்ட நீங்க பயன்படுத்துங்க. நீங்க உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுங்க, உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் அவருக்கு செய்யுங்க. இது அவற்றிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த மாசத்துல இன்னும் கொஞ்சம் சில மாசம் தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அவுட் ஸ்டாண்டிங் மரக்கள் நடக்கணும். பாஸ்டர் நமக்கு உதவி செய்வார. பாஸ்டர் உதவி செய்ய முடிஞ்சா செய்வார். அவரால் முடியலன்னா அவர் என்ன செய்ய முடியும்? அல்லது அவர் உங்களுக்கு ஒன்ன காமிச்சா நீங்க வேண்டாம்னா நான் என்ன செய்ய முடிய போகுது? பாஸ்டர் எல்லாம் சிலருக்கு காமிப்பேன், வேண்டாம் பாங்க பாரு, நான் என்ன செய்ய முடிய போகுது? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர் வர்றதுதான் அவர் காமிப்பார வழியா, அவர் புதுசா உங்களுக்கு ஏத்த மாதிரி காமிக்க முடியாது. காமிக்கும் பொழுது நீங்க வேண்டாம்னா நான் என்ன செய்ய முடிய போகுது? பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாரா? இந்த ஜீசஸ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. லேடரை பயன்படுத்துங்க. லேடர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த லேடரா இருக்கிறார். ஆமென். தேவதூதர்கள் அங்க வந்து மேல போகிறாங்க, இறங்குறாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜேக்கப்பானவர் பார்த்துக் கொண்டு அவனுடைய அலைச்சல்கள், அவனுடைய கண்ணீர்கள் எல்லாத்தையுமே இயேசு அறிந்திருக்கிறார். சங்கீதம் 56:8 வாசிக்கலாம்.
என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. துருத்தி என்றால் ஆங்கிலத்தில் பாட்டில் போட்டிருக்கு. Thou tellest my wandering, put thou tears into thy bottle, are they not in the book? அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பாட்டில் வச்சிருக்கிறார். நீங்க விழுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த பாட்டில சேர்த்து வச்சிருக்கிறார். வாழ்க்கையில நம்ம சில நேரங்களில் கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த கண்ணீர் எல்லாம் அவர் பாட்டில வச்சிருக்கிறார். நம்ம அநேக வாழ்க்கையில அநேக அலைச்சல்கள் நமக்கு இருக்கலாம். அங்கும் இங்கும் அதிக அலைச்சல் ஏற்படலாம். இந்த அலைச்சல்கள் எல்லாத்தையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஆமீன். அதனால கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாக்கோபை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு லேடர் கொடுக்கிறார். இந்த லேடரை யூஸ் பண்ணு. உன்னுடைய பிரேயர் தேங்க்ஸ் எல்லாம் மேல வரட்டும். நான் அங்கிருந்து மேசி பிளஸிங் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து உலகத்தின் மக்களுக்கு அந்த லேடர் கிடையாது. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து லேடர் மூலமா வராது. ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதுக்கு லேடர் தேவையில்லை, ஏணி தேவையில்லை. ஆனா உங்களுக்கு எலக்ட் பீப்புளுக்கு தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு லேடர் இருக்கு. நம்ம அதை பயன்படுத்தலன்னா எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அவர் காட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஆமே. தேவதூர்கள் மேலையும் கீழே போயிட்டு போனாங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். ஆமே. ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை பாதுகாக்கிறார்கள். ஆமே. திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் வர மாதிரி இருக்கும், அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காரு. தேவதூதர்கள் வந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆமே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்துவார்கள். அதனால எத்தனையோ முறை நமக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஆமே. தேவ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறார்கள். அந்த ஏணியில இருந்து தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ஆமே. நம்மை பாதுகாக்கிறார்கள். ஆமே. அதனால இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. என்னாகமே 23:23 வாசிக்கும். அதனால நமக்கு பிசாசு நிறைய இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. தானியல் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் வந்து அங்கே தடை செய்தது. அப்பொழுது என்ன சென்றால் வேறொரு தூதன் வந்து அந்த பொல்லாத ஆவியோடு யுத்தம் பண்ணுகிறான். கர்த்தருடைய தூதன் வந்து யுத்தம் பண்ணி அந்த அங்க வந்து என்ன சென்றால் அந்த பிசாசு ஆவியை விலக்கி போடும் பொழுது தானியலுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அதனால ஈவில் பொல்லாத ஆவியின் சேனைகள் நமக்கு விரோதமாய் இருக்கிறது. அந்தகார சக்திகள் நமக்கு விரோதமாய் இருக்கிறது. ஒன்னும் நம்ம டச் பண்ணாதபடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இஸ் அ காட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவன் ஏஞ்சல்ஸ் காண்கிறான். இன்னைக்கு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கு. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஏதோ என்றால் நம்மை பாதுகாப்பதற்காக. உலகம் வந்து அதிக மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. இதுல இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆமென். காட் ஆஃப் ப்ரோவிடன்ஸ். அவர் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆமென். 15 வசந்த வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:15.
நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
நான் உன்னோடு கூட இருப்பேன். பெரிய பிளஸிங் அதுதான். இருக்கையிலே கிரேட்டஸ்ட் பிளஸிங் என்னன்னா நான் உன்னோடு கூட
இருப்பேன்.
வாக்கு தத்துவத்திலையும் சொல்லி இருக்கிறேன். நம்ம கூட கத்தர் இருந்தா பிசாசு எப்பவுமே தோல்வி அடையும். நமக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்க பண்ணாதே போவார். ஒன்னு நம்மளை கத்தர் நம்மோடு கூட இருப்பது தான் நமக்கு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்தே. அதுதான் கிரேட்டஸ்ட் பிளஸிங். அதுதான் அதனால கத்தர் என்ன சொல்ல முதலாவது அதான் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. ஆமென். இன்னைக்கு நம்ம கூட கத்தர் இருக்கிறார். அவன் கூட கத்தர் இல்லை, யார் ஜெயிப்பா? ஒரு மனுஷன் கூட கத்தர் இல்லைன்னா அவன் தோல்வி அடைவான். நம்ம கூட கத்தர் இருந்தா நம்மள தோல்வி அடைய செய்ய முடியாது. அதனால பெத்தேல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற எல்லா இடத்திலும் உன்னை பாதுகாப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். எவ்வளவு அலைச்சல்கள் நம்ம செய்திருக்கிறோம், எவ்வளவு இடத்துக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.
ஆமென்.
நமக்கு என்ன சொன்னா எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல போய் மரிக்கிறாங்க, ஆனா நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிறார்.
ஆமென்.
தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தா அப்படி நடக்கும். சார் அது நடக்கணும்னு இருந்தா அது நடக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ போகும்படம் எல்லாத்துலயும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே. அதை நம்ம டவுட் பண்ணக்கூடாது. உங்க விசுவாச அறிக்கை கரெக்டா இருக்கணும். கர்த்தர் என்ன, நான் போகும்படம் எல்லா இடத்துலயும் நான் உன்னை நான் வந்து பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமேன். பதானாராம் உன்னுடைய சொந்த தேசம் கிடையாது. உன்னுடைய தேசம் வந்து ப்ராமிஸ் லேண்ட். ஆமேன். லேண்ட் ஆஃப் கேனன். உன்னை வந்து அங்க நான் திரும்பி வர பண்ணுவேன். நீ தற்காலிகமா தான் அங்க இருக்கிற. ஆண்டவர் உலகத்துல நம்ம தற்காலிகமா கொண்டு வர்றாரு. நம்ம அவர் ஹோம் இஸ் ஹெவன். ஆமே. நம்ம அங்க திரும்பி போக வேண்டும். ஆமே. நம்முடைய கோல் எல்லாம் ரேப்சர்ல பங்கு பெறுவது. ஆமே. அதனால இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நம்மளை வைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம கத்தர் மேல வந்து நம்பிக்கை உடையவளா இருக்க வேண்டும். ஆமே. எந்த ஒரு குருவி ஆயிலும் சாப்பாடு இல்லாம சாகிறது இல்லை. ஆண்டவர் வந்து அது வந்து அது கவலைப்படுவதும் கிடையாது. அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார்.
ஆமேன்.
ஆனா பறவைகளை மனுஷன் பிடிச்சு வச்சு வளர்த்தான்னா அதுல நிறைய சாகும். கூட்டுகளை அடைச்சி வைக்கும் பொழுது அதுக்கு நோய் வந்து சாகும். ஆனா வானத்துல இருக்கிற ஆகாயத்துல இருக்கிற பறவைகள் வந்து சாகிறது இல்லை. அதுக்கு நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அவைகளை தேவன் அங்க பிழைப்பூட்டுகிறார். மனுஷன் பிடிச்சு வச்சு ஆகாரம் போடுறது நிறைய செத்து போகும். அதே போல மனுஷன் மேல நம்பிக்கை இருப்பதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
ட்ரஸ்ட் இன் தி லார்ட். காட் ப்ரொவைட்ஸ் ஆல் அவர் நீட்ஸ். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. ஒருவேளை அந்த நமக்கு அதிக தேவை இருக்கலாம். நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா அதெல்லாம் வந்து போதாதுதான். 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க புருஷர்கள். நாங்க ஸ்திரீகள் பிள்ளைகளை சேர்த்தா இன்னும் அதை விட டபுளா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி 200 பணத்துக்கு வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட போதாத. இது மனுஷனுடைய அர்த்திமெட்ரிக்கா அவன் கணக்கு போடுவது. நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் அதை பெருக செய்கிறார். ஆமே. 10,000 தான வருமானம் இருக்கிறது, 20,000 தான வருமானம் இருக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது? கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் நமக்கு வேற அநேக வழிகளை வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்க ட்ரஸ்ட் பண்ணா நடக்கும். நீங்க கணக்கு போட்டா அங்க உங்க பட்ஜெட்ல வந்து துண்டு விழும். உங்க பட்ஜெட் வந்து டேலி ஆகாது. விசுவாசம் வேணும். விசுவாசத்தோடு இருந்தா கத்தர் வந்து என்ன சொன்னால் அந்த கொஞ்ச வருமானத்தையும் ஆசீர்வதித்து அதை பெருக செய்வார். அமேன். God is our provider. ஆனா யாக்கோபுக்கு நாளைக்கு எப்படி அவன் வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது, அவனுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். அமேன். உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமேன். ஆண்டவர் சொன்னதை மறக்கல. ஆனா யாக்கோபு வந்து எல்லாம் அவனுக்கு உலக வாழ்க்கையில அவனுடைய தொழிலில் அவன் ரொம்ப பிஸியா இருந்தனால மறந்துட்டான். ஆனா கர்த்தர் அவனை 20 வருஷத்தை சந்திக்கிறார். என்ன சொன்னார்? நீ பெத்தேலுக்கு திரும்பி போகணும். அவன் சொல்லுறான், ஆண்டவரே நீர் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீர் என்றால் பின்னால வசந்த வாசிக்கலாம்.
என்ன என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி போகிறது.
அவன் விதமாக போர்ச்சனை செய்கிறான். ஆண்டவரே நீர் என்னுடைய தேவனாயிருப்பீர், யுவர் மை காட், நீர் என்னுடைய தேவனாயிருப்பீர், இந்த பெத்தேல் வந்து தேவனுடைய ஆலயமாயிருக்கும், நீர் என்ன சென்றால் எனக்கு உண்ண ஆகாரம் தந்து உடுக்க வசனம் தந்து சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீர் என்றால் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசவபாகத்தை கொடுப்பேன் என்று அவிதமாக அவன் பொருத்தனை செய்கிறான். சமாதானத்தோடு திரும்பி வர வேண்டும். இப்பொழுது அவன் சமாதானத்தோடு திரும்பி வரக்கு சூழ்நிலை இல்லை. லாபான் என்ன செய்கிறான் என்றால் அவன் மேல ரொம்ப வந்து காட்டமாக இருக்கிறான், கோபமாக இருக்கிறான். அவனை போறதுக்கு அவன் அனுமதிக்கல. அவனுடைய மனைவி பிள்ளைகளை விடமாட்டான். இதனால் அவன் தந்திரமாகத்தான் தெரியாமத்தான் அவன் புறப்பட வர வேண்டியதா இருந்தது. இதை கேள்விப்பட்ட உடனே அவன் தன்னுடைய இத ஆட்களை கூட்டிக் கொண்டு அவனுக்கு பொல்லாப்பு செய்வதற்காக, அவனை வந்து தடை பண்ணுவதற்காக, அல்லது அவனை கொலை செய்வதற்காக இவன் தீவிரமா ஆளை கூட்டிக்கிட்டு போகும் பொழுது, வேகமாக போகும் பொழுது ராத்திரியிலே ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி அங்க லாபான்ட சொல்லுகிறார், நீ அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாத. 29:21 வாசிக்கலாம்.
அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாக லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார்.
ஏதோ அவன்கிட்ட நன்மை அன்றி தீமையை பேசாத, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு வார்னிங் கொடுக்கிறார், யாக்கோபுக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அதனால அவன் வந்து பழி வாங்க வேண்டும் என்று வந்தவன் ஆண்டவர் ராத்திரியிலே அவனை தடை பண்ணி அவனுக்கு சொப்பனத்தில் பேசிவிட்டார், நீ அவனுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, தீங்கு செஞ்சா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பாருங்க கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் பாத்தீங்களா. சமாதானம் இல்லாம தான் திரும்பி வந்தான். ஆனா அவன் அன்னைக்கு என்ன சொன்னான், சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீர் என்றார், இந்த பெத்தேல் உம்முடைய ஆலயமா இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். அதனால கர்த்தர் பாருங்க சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். இவன் பழி வாங்கணும்னு போகும் பொழுது கர்த்தர் வந்து அங்கே வந்து அவனோடு பேசி இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறான், தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறான். நீ வந்து சொல்லிட்டு வந்தா மேலதாளத்தோடு அனுப்பியிருப்பேனே, அதெல்லாம் பொய் தான். ஆண்டவர் தடை பண்ணலாம்னா அவன் எப்படி மேலதாளத்தோட அனுப்புவான்? அதனால பாருங்க ஆண்டவர் அவனுடைய ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணி சமாதானம் அங்க வந்துட்டு இவன் சொன்ன அவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம் பிரேயரிக்கஸ் என்னன்னா சமாதானத்தோடு திரும்பி வர பண்ண வேண்டும். இப்ப பாருங்க ஆண்டவர் அந்த சமாதானத்தை அங்க ஏற்படுத்திட்டார். ஒரு பெரிய கல்குதியலை ஏற்படுத்தி அங்கே சமாதான உடன்படிக்கை செய்யறாங்க. ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை செய்யும்படியாக அந்த ஜாக்கபுடைய பிரேயரிக்கஸ் அங்க கேட்கப்பட்டது. 20 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ணான், அந்த ஜபத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு பதில் கிடைக்குது. அதனால அவன் வந்து என்ன சொல்ற, கர்த்தர் வந்து அந்த லாபானுடைய ஹார்ட் மாற்றினார். அமேன். அதான் God of Bethel.
அமேன்.
God of Providence. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார்.
அமேன்.
Nothing happens but God ordains or permits. தேவன் வந்து ஒரு காரியத்தை நியமிக்கவில்லை என்றால், அவர் அனுமதிக்கவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அமேன். எல்லா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. லாபான் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான். பிசாசு ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அவருடைய பெர்மிஷன் இல்லாம நம்மள டச் பண்ண முடியாது.
ஆமென்.
நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 13 வாசிக்கலாம்.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து,
அதாவது 28:13.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
இதோ நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து உடன்படிக்கை செய்கிறார். God of promises. Amen. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று ஆமேன் என்று இருக்கிறது. ஆமென். God of promises. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், இந்த கடைசி காலத்தில் உங்களை நான் மேலே எடுத்துக்கொள்வேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆமே. இது எக்ஸ்கியூஸ் வரும், ஆனா உங்க தலையில் இருக்க ஒரு முடி கூட விழுந்து போகாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒண்ணுமே உங்களுக்கு சேதம் வராது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. கத்தர் என்னுடைய சகாயர், God is my helper. ஆமே. நமக்கு நிறைய பிராமிஸ் கொடுத்திருக்கிறார் அவர். God of promises. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்று தேவன் என்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன். God of the covenant. God of the promise. Hallelujah. அதனால அந்த ப்ராமிஸ் அவர் நிறைவேற்றியவராய் இருக்கிறார். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், உன்னை இந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்வேன் என்று அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உடன்படிக்க, அங்க ஈசாக்கு உடன்படிக்க பண்ணியிருக்கிறார். இப்ப ஜாக்கப்பில் அது நிறைவேறுகிறது. ஆமே. அதன் மீது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அவன் பொருத்தனை செய்கிறான். அந்த வசந்த வாசிக்கலாம் பின்னால இருக்க வசனங்கள்.
என்ன, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி
பாருங்க. அவன் தசம், அவன் வந்து என்ன சொல்றால் பொருத்தனை செய்கிறான். 20-ஆம் வசனத்திலிருந்து 22-ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். God of vows, பொருத்தனைகளின் தேவனாயிருக்கிறார். ஆமே. அதனால நம்ம பொருத்தனை பண்ணும் பொழுது யோசித்து பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணும்படியாக ஆண்டவர் நடத்துவார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பொருத்தனை செய்யும்படியாக நடத்தும் பொழுது நம்ம விவேகத்தோடு பொருத்தனை பண்ணணும். பொருத்தனையை நம்ம நிறைவேற்ற முடியுமான்னு பார்க்கணும். நிறைவேற்ற முடியலன்னா பொருத்தனை பண்ணாம இருக்குது நல்லது. பொருத்தனை பண்ணுனா கண்டிப்பா நிறைவேற்றும். எதுதான் நமக்கு அடையாளமா இருக்கிறான், என் வீட்டிலிருந்து எது எதிர்கொண்டு வருமோ அதை நான் கத்திற்கு பலி செலுத்துவேன் சொன்னா, மகா வந்து அப்பா ஜெயிச்சிட்டார்னு சொல்லிட்டு மேல தள்ளத்து வரும்பொழுது, என் மகளே நான் வாயை திறந்து சொல்லிட்டேனே, நான் என்ன செய்ய முடியும்? மகா சொல்றான், நீ கத்தருக்கு சொன்னதை செய்யும், வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டான். அதனால்தான் பொருத்தனை பண்ணும் பொழுது யோசித்து பொருத்தனை பண்ணணும். நம்மளால முடியாத காரியத்தை நம்ம பொருத்தனை செய்யக்கூடாது. நம்ம திராணிக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பொருத்தனை செய்யக்கூடாது. அதனால நம்ம தேவனுடைய வழி நடத்தல் இல்லாதபடி நம்ம வந்து மனசுல வந்ததெல்லாம் பொருத்தனை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வழி நடத்தல் படி ஆண்டவர் நம்மை பொருத்தனை பண்ணும்படியாக வழி நடத்துகிறார். ஆமே. ஆவிக்குரிய பொருத்தனைகளை செய்யலாம். நான் வந்து காலையில 5 மணிக்கு எழுந்தி டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அது வந்து ஒரு ஆவிக்குரிய பொருத்தனை. காலையில தூங்கிட்டு இருந்தா தரித்திரம், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளால 5 மணிக்கு எழும்ப முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அது நல்ல பொருத்தனை. அதனால 5-ல் இருந்து 6 வரைக்கும் நான் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். விடிய காலத்தில் எழும்புறவன் தோல்வி அடைய மாட்டான். வாழ்க்கையிலே தோல்வி கிடையாது. விடிய காலத்தில் எழும்புறவளுக்கு தோல்வி கிடையாது. விடிய காலத்தில் தூங்கிட்டு இருக்கவனுக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதனால விடிய காலத்தில் எழும்புற பழக்கம் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையில தோல்வி வராது. காலையில வந்து 8 மணி வரைக்கும் தூங்கினா வாழ்க்கையில தோல்வி தான் வரும். லைஃப் வந்து பிளஸிங்கா இருக்காது. அதிகாலையில் தேட என்னை கண்டடைகிறான், காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆமே. அந்த பொருத்தனை செய்யலாம். நான் இன்னையிலிருந்து லைஃப் லாங்கா நான் வந்து காலையில எழும்புவேன். அப்போ அதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைன்னு ஒன்று. நமக்கு சிலருக்கு 5 ஹவர்ஸ் தூக்கம் தேவைப்படும், சிலருக்கு 8 ஹவர்ஸ் தூக்கம் தேவைப்படும், சிலருக்கு வந்து 6 ஹவர்ஸ் தேவைப்படும். எனக்கு வந்து மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்சிமம் 5 ஹவர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூக்கம் வந்து எவ்வளவு டைம், எத்தனை ஹவர்ஸ் நீங்க கணக்கு பண்ணிட்டு, அப்போ எப்போ நம்ம படுத்தா இத்தனை நபரை நம்ம வந்து 5 மணி வரைக்கும் நம்ம கவர் பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க பாடியை பொறுத்து. சிலருக்கு கொஞ்சம் அதிக தூக்கம் தேவைப்படும், சிலருக்கு கொஞ்சம் தூக்கம் இருந்தாலே ஆக்டிவா இருப்பாங்க. அதனால அந்த டைமை கால்குலேட் பண்ணி நம்ம லைஃபை வந்து ரெகுலேட் பண்ணுவோம் என்றால், கடிவாளத்தை போட்டு நம்ம லைஃபை அடக்குவோம் என்றால், நம்ம அந்த பழக்கத்தை உடையவளா இருந்தால் நமக்கு நல்ல ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகப்புறமா நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும், ஆவிக்குரிய பிரமா ஆசீர்வாதம். இது ஒரு நல்ல பொருத்தனை. நான் வந்து செல்போன்ல யூடியூப் பார்க்க தேவையில்லாத பார்க்க மாட்டேன். மோசமான காரியங்களை பார்க்க மாட்டேன், நேரத்தையும் காலத்தையும் அதுல போயிட்டு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்ல பொருத்தனை, இது ரொம்ப நல்ல பொருத்தனை. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூடியூப் பார்க்கிறோம், எவ்வளவு நேரம் செல்போன் பார்க்கிறோம், யோசிப்போம் எவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர்ல தேவையில்லாத பார்க்கிறோம், இதெல்லாம் விடணும்னா பைபிள ஒரு முறை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் படிப்பேன். நான் தீர்க்கதரிசி புத்தகத்தை கண்டினியூவா நான் வாசிப்பேன். இதெல்லாம் நல்ல பொருத்தனைகள்லாம் இருக்கு. அதே போல நல்ல பொருத்தனை செய்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் வந்து சபையில சாப்பாடு கொடுப்பேன், அது ஒரு பொருத்தனை தான். ஆனா அது வந்து அதை விட இந்த பொருத்தனைகள்லாம் நல்ல பொருத்தனை. நிறைய பேர் மெசேஜ் தகவல் இருக்கு, உங்களுக்கு பைபிள் படிப்பு கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. டாக்டினுக்காக வைராக்கியம் பாராட்டு, கொள்கை ரீதியாக வைராக்கியம் பாராட்டு. அவதான் மற்றவங்களை சேலஞ்சு பண்றதெல்லாம், ஒரு உண்மையான பாஸ்டரை சேலஞ்சு பண்றதெல்லாம், அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட அனுபவம் கிடையாது. அவங்க அனுபவம் இருந்தா அவங்க அந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, அவங்களுக்கு தரித்திரம் தான் இருக்கும். இந்த சேலஞ்ச் பண்றவங்கெல்லாம் தரித்திரம் தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை அப்ரோச் பண்ணாதானே அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். வாழ்க்கையில தரித்திரம் பிடிச்சு தான் கிடப்பாங்க, ஃபுவாரா தான் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் தான் சேலஞ்ச் பண்ணுவான். அவன் லைஃப் அவங்க யோசிப்பது இல்லை. நம்ம லைஃப்ல ஆண்டவரோடு கூட ஒரு அனுபவம், நல்ல வவுஸ் பண்ணுகிறோமா, நல்ல பொருத்தனை பண்றோமா. இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து நான் இப்படி செய்வேன். இந்த விழிப்பு சபத்திலிருந்து நான் செல்போனை வந்து பார்க்க மாட்டேன், செல்போனை வந்து அதிகமா நான் பயன்படுத்த மாட்டேன். பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் ஒரு பொருத்தனை பண்றான், ஆண்டவர் அவனை லீட் பண்ணுகிறார். பொருத்தனை அவசியமா? அவசியம், கண்டிப்பா அவசியம். டெய்லி நம்ம பொருத்தனை பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு காலையில ஜெபிச்சோமா, இன்னைக்கு பைபிள் படிச்சோமா, இன்னைக்கு வந்து என்ன செய்தல், இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்தோமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது இவ்விதமான வவுஸ் வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமே. ஜாக்கப் அவிதமாக பொருத்தனை பண்ணினான். இதை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனை ஆசீர்வதித்தார், அவனை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினார். எல்லாத்தையுமே கர்த்தர் செய்தார். அப்படியாப்பட்ட கர்த்தர் வந்து அது நிறைவேறுதலே அதன் வியாக்கியானமாக இருக்கிறது. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கப்பட்டதா? உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினதா? நீங்க நல்ல வவுஸ் பண்ணிருக்கிறீர்களா? நல்ல வாக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆசீர்வித்த தேவன், அவருடைய சந்ததியை ஆசீர்வித்த தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாம்.